நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம் நாட்டில் மருந்துகளை மலிவாக பெற உதவும் முக்கிய அரசு திட்டம்தான் பார்மசூட்டிக்கல் பெனிஃபிட் ஸ்கீம், PBS. பணம் இல்லாத காரணத்தால் மக்கள் மருந்துகளை தவிர்க்க கூடாது என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். ஆனால் சமீபத்திய செய்தி ஒன்று ஒரு முக்கிய கேள்வியை எழுப்புகிறது. நாள்தோறும் பலர் பயன்படுத்தும் சில பொதுவான மருந்துகள் ஏன் PBS-இல் இல்லை என்பதுதான் அந்த கேள்வி. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வரும் நான் குலசேகரம் சஞ்சயன். அரசின் முக்கிய திட்டங்களில் பணம் இல்லாத காரணத்தால் மக்கள் மருந்துகளை தவிர்க்க கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் பார்மசூட்டிக்கல் பெனிஃபிட் ஸ்கீம், அல்லது சுருக்கமாக PBS என்ற திட்டம். பணம் இல்லாத காரணத்தால் மக்கள் மருந்துகளை தவிர்க்க கூடாது என்பதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றாலும், நாள்தோறும் பலர் பயன்படுத்தும் சில பொதுவான மருந்துகள் ஏன் PBS-இல் இல்லை என்ற கேள்வி அண்மையில் வெளியான ஒரு செய்தியை தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. இது வெறும் மருத்துவ பிரச்சினை அல்ல, அரசியல் முடிவு, பொருளாதார கணக்கு, சமூக நீதி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பாரிய விடயம் இது. ஆஸ்திரேலிய அரசு இந்த வருடம் ஜனவரி முதல் நாளிலிருந்து PBS மருந்துகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மருந்தின் அதிகபட்ச விலை $25 என்ற உச்ச வரம்பை விதித்துள்ளது.
அரசின் மருந்து சலுகை திட்டமான பார்மசூட்டிக்கல் பெனிஃபிட் ஸ்கீம், அதன் கீழ் வழங்கப்படும் மருந்துகளுக்கு பொதுமக்கள் செலுத்த வேண்டிய அதிகபட்ச தொகை $31.60 இருந்து $25 குறைக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியர் மற்றும் கன்செஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மருந்துகளுக்கான கட்டணம் $7.70 என்ற அளவிலேயே 2030 வரை தொடரும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் டயபெட்டீஸ், பிளட் பிரஷர், ஆஸ்மா போன்ற நீண்டகால நோய்களுக்கு மருந்துகளை தொடர்ந்து வாங்க வேண்டிய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு $100,000 வரை சேமிப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது.
பொதுமக்கள் மருந்துகளை மலிவாக வாங்க PBS உதவுகிறது என்று அரசு கூறுகிறது. ஆனால் நாள்தோறும் பயன்படுத்தப்படும் மருந்துகள் இந்த PBS தள்ளுபடிக்கு உட்படாததோடு அதற்காக செலவிடப்படும் தொகை நோயாளிகளை கடுமையாக பாதிக்கிறது என்று சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சில உதாரணங்கள்: காது நோய்க்கு பயன்படுத்தப்படும் சிப்ராக்சின் HC $50, சுவாச நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் அவமிஸ் நேசல் ஸ்ப்ரே போன்ற இன்ஹேலர்கள் $52, பெட்மிகா, எனப்ளெக்ஸ், வெசிகே மற்றும் டெஸ்டூசிட்டோ போன்ற மலசல கட்டுப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் இன்கான்டினன்ஸ் ட்ரக்ஸ் சுமார் $60, எக்ஸிமா போன்ற சிறங்கு வகை தோல் பிரச்சனைகளுக்காக டிப்ரசோன், ஸ்டக்கிஸ் போன்ற மருந்துகள் $60-$150, டெம்ஜெசிக் அல்லது ஹெலெக்சியா போன்ற வலி நிவாரணிகள் $25, மனச்சோர்வு மருந்து வெல்டாக்சான் $80, ஹோமோன் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் பல்வேறு மருந்துகள் சுமார் $50-$60. இவையெல்லாம் PBS திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. பொதுவான மருந்துகள் PBS கீழ் இல்லாததெனில் விளைவுகள் என்னவாக இருக்கும்? இந்த மருந்துகள் சில $20 முதல் $100 வரை விற்கப்படுகின்றன. ஆனாலும் பெரும்பாலும் அவை நீண்ட காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதால் மொத்த செலவு பெரியதாக மாறுகிறது. இதனால் குறிப்பாக வயதானோர் அல்லது குறைந்த வருமானம் உள்ளோர் ஒவ்வொரு மாதமும் மருந்து கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்க வாய்ப்புள்ளது. இவை PBS திட்டத்தில் இடம்பெறாததற்கு காரணம் இருக்கிறது. சில மருந்துகளை உருவாக்கும் நிறுவனங்கள் PBS-இல் சேர விண்ணப்பிக்கவில்லை. அதற்கு வர்த்தக காரணங்கள் இருக்கலாம். பெரும்பாலான மருந்துகளுக்கும் PBS-இல் சேர முக்கிய மருத்துவ சான்று கிடைத்தாலும் அவற்றை சேர்க்கவும் அதற்கான விலையை நிர்ணயித்து அரசின் நிதியீடு பெறவும் நிறுவனங்கள் தயாராக இல்லை. உதாரணமாக, வேதியியல் சார்ந்த சில வலி நிவாரண மருந்துகளில் மாற்றங்கள் இருக்கின்ற காரணத்தால் மருந்து நிறுவனங்கள் PBS-இல் சேராமலேயே விற்பனை செய்வதாக தெரிகிறது. PBS திட்டத்தில் சேராதது சமூகத்திற்கு இடையூறு செய்கிறதா என்று சில மருந்து தயாரிப்பாளர்கள் கேட்கிறார்கள். சில மருந்துகள் PBS திட்டத்தில் சேராததால் முதியோர், நீண்ட நாள் நோயாளிகள், பெண்கள் போன்றோர் இப்படியான மருந்துகளுக்காக அதிக செலவு செய்ய வேண்டிய நிலை உருவாகிறது. PBS தள்ளுபடி திட்டத்தில் சேர்க்கப்படாத மருத்துவ பொருட்கள் மற்ற மருந்துகள் போல் செயல்படவில்லையா என்று சிலர் கேட்கிறார்கள். அதிக கட்டணம் செலுத்தி வாங்க வேண்டிய சில மருந்துகளை நோயாளிகள் பெரும்பாலும் வாங்க முடியாத காரணத்தால் அவர்களது சிகிச்சையை தவிர்க்க கூடும் என்ற கவலை இருப்பதாக சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். PBS திட்டத்தில் சேர்க்கப்பட்ட மருந்துகளை அரசு நிர்ணயித்துள்ள விலையில் சுலபமாக நோயாளிகள் கையகப்படுத்த உதவுகிறது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட செய்தியில், PBS-இல் சேரும் மருந்துகளின் பயன்பாடு பொருளாதார சான்றுகள் பாதிப்பை அதிகமாக கருதுகிறது என்பதால் சில மருந்துகள் பட்டியலில் சேராமல் போகின்றன என்றும் கூறப்படுகிறது. அரசு மற்றும் மருந்து ஆலோசக குழுக்கள் பிவிஎஸ்எல் சேர சில மாற்று நெறிமுறைகளை பரிசீலித்து வருகிறது. குறிப்பாக மாற்றுதலான ஆராய்ச்சி, வேகமான மதிப்பீட்டு பயன்முறைகள் மற்றும் நோயாளிகள் மருத்துவர்கள் கருத்துக்களை கருத்தில் கொள்ள அவர்கள் பங்கேற்க அனுமதித்தல் போன்ற மாற்றங்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. பிபிஎஸ்எல் இருப்பதற்கான மருந்துகள் பட்டியல் அரசு மற்றும் மருத்துவ நிபுணர்கள் மதிப்பீடுகளின் கீழ் தீர்மானிக்கப்படுகிறது. பிபிஎஸ்எல் சேர்வது மருந்து உருவாக்கும் நிறுவனங்களின் வணிக முடிவுகளையும் பாதிக்கின்றன. இந்த செய்தி கூறும் முக்கிய காரணங்கள் என்னவென்றால், இது அரசின் முடிவு மட்டுமல்ல மருந்து நிறுவனங்களின் முடிவும் என்பது ஒன்று. பிபிஎஸ்எல் ஒரு மருந்து சேர வேண்டுமென்றால் மருந்து நிறுவனம் விண்ணப்பிக்க வேண்டும், விலையை குறைக்க சம்மதிக்க வேண்டும். பல நேரங்களில் இந்த மருந்தில் லாபம் குறையும் என்று நினைத்து நிறுவனங்கள் பிபிஎஸ்எல்க்கு வர மறுக்கின்றன. இதனால் அரசு தயாராக இருந்தாலும் மருந்து பிபிஎஸ்எல் சேராது. இது அவசியமா என்ற அரசியல் பார்வையும் இருக்கிறது. சில நேரங்களில் அரசு இப்படி நினைக்கிறது, இந்த மருந்து ஒரு உயிரை காப்பாற்றும் மருந்தா? இந்த மருந்து இல்லாவிட்டால் மரணம் உடனடியாக வருமா என்ற கேள்விகளை கேட்கும் போது, தோல் பிரச்சனைகள், ஹோமோன் சிகிச்சைகள், சில வலி மற்றும் ஒவ்வாமை நிவாரணிகள் அத்தியாவசியம் இல்லை என்று அவை ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் மக்கள் பார்வையில் இவை வாழ்வின் தரத்தை தீர்மானிக்கும் மருந்துகள். எனவே இது ஒரு சமூக நிதி பிரச்சனையா என்று கேட்டால், ஆம், இது ஒரு சமூக நிதி பிரச்சனை என்ற முடிவுக்கு வருகிறோம். இதனால் யாருக்கு அதிக பாதிப்பு? குறைந்த வருமானம் உள்ளவர்கள், முதியவர்கள், பெண்கள், குறிப்பாக HRT போன்ற சிகிச்சை தேவைப்படுவோர், நீண்ட நாள் நோயாளிகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். பணம் உள்ளவர்கள் மருந்தை இலகுவில் வாங்கிவிடுகிறார்கள், பணம் இல்லாதவர்கள் மருந்தை குறைக்கிறார்கள் அல்லது முழுமையாக நிறுத்திவிடுகிறார்கள். இதனால் ஆரோக்கியத்தில் சமத்துவமின்மை உருவாகிறது. அரசியல் ரீதியாக அரசு என்ன செய்கிறது? அரசு சொல்லும் வாதம், பிபிஎஸ் செலவு ஏற்கனவே மிக அதிகம், எல்லா மருந்துகளையும் நிதியிட முடியாது, மருந்துகள் அறிவியல் மதிப்பீட்டை கடந்து வர வேண்டும் என்கிறது அரசு. இது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் விமர்சகர்கள் கேட்கிறார்கள், போர் விமானங்களுக்கு கோடிகள் செலவிடும் அரசு மக்கள் தினமும் பயன்படுத்தும் மருந்துக்கு ஏன் தயங்குகிறது என்று. இதுதான் அரசியல் கேள்வி. இந்த விவகாரத்தின் மையத்தில் மூன்று விடயங்கள் உள்ளன: அரசின் பொதுநல பொறுப்பு, மருந்து நிறுவனங்களின் லாப நோக்கம், மக்களின் வாழ்க்கை தரம். இவை மூன்றும் மோதுமிடத்தில்தான் பிபிஎஸ் பிரச்சனை உருவாகிறது. அந்த வகையில் புரோஸ்டேட் புற்றுநோயின் தீவிர வடிவத்தை கொண்டவர்கள் பிபிஎஸ் திட்டத்தில் மலிவான மருந்துகளை வாங்க முடியும் என்று சுகாதார அமைச்சர் மார்க் பட்லர் இந்த மாத ஆரம்பத்தில் அறிவித்தார். இந்த சிகிச்சைக்காக ஒருவர் அதிகபட்சம் $25 அல்லது சலுகை அட்டை உள்ளவர்கள் $7.70 மட்டுமே செலவழிக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார்.
Every year a few thousand Australian men receive a diagnosis of metastatic prostate cancer, and in this case we're talking about metastatic prostate cancer that is resistant to castration, surgical castration or more commonly chemical castration.
ஆஸ்திரேலியாவில் சுமார் 300,000 ஆண்கள் புரோஸ்டேட் புற்றுநோயுடன் வாழ்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 30,000 பேருக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. இதற்கான மருந்து பிபிஎஸ் திட்டத்தில் சேர்க்கப்பட்டதை சமூக ஆர்வலர்கள் வரவேற்கும் அதே நேரம் அத்துடன் நிறுத்த வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். உயிர்காக்கும் மருந்து என்ற வரையறை விரிவுபடுத்தப்பட வேண்டும், பெண்களின் முதியோரின் தேவைகள் தனியாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும், மருந்து நிறுவனங்கள் பிபிஎஸ் திட்டத்தில் இணைவதற்கு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பிபிஎஸ் என்பது ஒரு நல்ல திட்டம், ஆனால் அதில் சேர்க்கப்படாத மருந்துகள் ஆரோக்கியம் என்பது அனைவருக்கும் சம உரிமையா என்ற கேள்வியை மீண்டும் எழுப்புகிறது. மருந்து ஒரு ஆடம்பரம் அல்ல, அது மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. அந்த உண்மையை அரசியல் முடிவுகள் உணர வேண்டிய நேரம் இது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.